விவிலிய தேடல் கொடிய குத்தகைக்காரர் ஓமை பகுதி 3.
எனது அருமை அன்புள்ளங்களே, லூக்கா நற்செய்தியில் கதை வடிவில் அமைந்துள்ள உவமைகளில் நாம் தேடல் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றோம். 24 பிரிவுகளைக் கொண்ட லூக்கா நற்செய்தி 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பகுதிகளில் எருசலேம் நோக்கி பயணம் என்ற 5வது பகுதிதான் நீளமான பகுதி. இந்த பகுதியில்தான் இயேசு கூறிய புகழ்பெற்ற உவமைகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. ஏறத்தாழ கடந்த 70 வாரங்களாக நாம் மேற்கொண்ட தேடல்களில் எருசலேம் நோக்கி இயேசு மேற்கொண்ட அந்த பயணத்தின் போது அவர் சொன்ன 11 உவமைகளை நாம் சிந்தித்து வந்துள்ளோம். 11வது உவமையாக நாம் சிந்தித்தது மினா நாணய உவமை. தற்போது நாம் தேடலை துவங்கியிருக்கும் கொடிய குத்தகைக்காரர் உவமையை இயேசு எருசலேமில் நுழைந்த பிறகு கூறினார். கதை வடிவில் இயேசு கூறிய கடைசி உவமை இதுதான். கொடிய குத்தகைக்காரர் உவமையை இயேசு எவ்வித சூழலில் கூறினார் என்பதை சிந்திப்பது இந்த உவமையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். எனவே அன்புள்ளங்களே, இந்த உவமையை இயேசு கூறுவதற்கு காரணமாக அமைந்த சூழலை இன்றைய தேடலின் மையமாக்குவோம். மினா நாணய உவமையை இயேசு சொல்லி முடித்ததும் நற்செய்தியாளர் லூக்கா அவர்கள் தொடர்ந்து கூறும் வார்த்தைகள் இதோ. இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டுச் சென்றார். அன்புள்ளங்களே, எருசலேமில் இயேசு மேற்கொண்ட பணிகளுக்கு இந்த வார்த்தைகள் அறிமுகம் போல அமைந்துள்ளன. இயேசு எருசலேம் நகரில் நுழைந்த அந்த நிகழ்வும், நுழைந்தவுடன் அவர் எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய நிகழ்வும், இந்த இரு நிகழ்வுகளையும் தொடர்ந்து மதத்தலைவர்கள் இயேசுவோடு மேற்கொண்ட ஓர் உரையாடலும் கொடிய குத்தகைக்காரர் உவமையின் பின்னணியாக அமைந்துள்ளன. அன்பு நெஞ்சங்களே, மினா நாணய உவமையில் இயேசு விவரிக்கும் ஓர் உயர் குடிமகன் வரலாற்றுடன் தொடர்பு கொண்டவர் என்பதை நாம் சிந்தித்தோம். குழந்தை இயேசுவை கொல்வதற்காக 100 குழந்தைகளை கொன்ற மன்னன் ஏரோதின் 3 மகன்களில் ஒருவரான ஆர்கெலாவை இந்த உவமையில் இயேசு மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் என்பது விவிலிய ஆய்வாளர்களின் கருத்து. மன்னன் ஏரோதின் மரணத்திற்கு பின்பு அவரது அரியணையில் அமரும் தகுதியை பெறும் ஆவலோடு ரோம் நகருக்கு பேரரசன் சீசரை சந்திக்க சென்ற ஆர்கேலா மன்னராக அல்ல, யூதேயா பகுதியின் ஆளுநராக மட்டும் நியமனம் பெற்று திரும்பினார். ஏனெனில் ஆர்கேலா ரோம் நகர் சென்றபோது அவரை தங்கள் மன்னராக நியமிக்கக் கூடாது என்ற விண்ணப்பத்தோடு பெரியோர் சிலர் பேரரசன் சீசரிடம் சென்றனர். ஆளுநராக நியமனம் பெற்று திரும்பிய ஆர்கேலா தான் அரசனாக இருப்பதை விரும்பாத பகைவர்களை படுகொலை செய்தான் என்ற கூற்றோடு மினா நாணய உவமை முடிவடைகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இயேசு எருசலேம் நகரில் நுழைவதற்கு முன் மக்கள் அவரை ஓர் அரசனாக தங்கள் மனங்களில் அரியணை ஏற்றி இருந்தனர். இதை உணர்ந்த இயேசு அதிகார வெறிகொண்ட ஓர் உயர்குடிமகனை மினா நாணய உவமையில் இணைத்து பேசினார். அந்த உயர்குடிமகனைப் போன்ற அரசன் தான் அல்ல என்பதையும், இறையரசு எவ்வகை அரசாக இருக்கும் என்பதையும் மினா நாணய உவமையில் இயேசு ஓரளவு விளக்கினார். இதைத் தொடர்ந்து அவர் எருசலேமில் எவ்வகையில் நுழைந்தார் என்பது அவர் எத்தகைய அரசராக இருக்கப் போகிறார் என்பதை வெளிச்சமிட்டு காட்டியது. அன்பு நெஞ்சங்களே, அதிகாரமும் ஆணவமும் நிறைந்த ஓர் அரசனாக குதிரைகள் பூட்டிய ஒரு தேரில் ஏறி எருசலேமில் நுழைவதற்கு பதிலாக இயேசு அமைதியும் எளிமையும் நிறைந்த ஓர் அரசனாக கோவேறு கழுதையின் மீது அமர்ந்து எருசலேம் நகரில் நுழைந்தார். அன்பு நெஞ்சங்களே, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அரசன் ஒரு குதிரை மீது ஏறிச் சென்றால் அவர் போருக்கு செல்கிறார் என்றும், கோவேறு கழுதையின் மேல் ஏறிச் சென்றால் அமைதியை விரும்பிச் செல்கிறார் என்றும் கருத்து நிலவியது. நீதியையும் அமைதியையும் நிலைநிறுத்தும் இஸ்ரேல் தலைவர்கள் எப்போதும் கோவேறு கழுதையின் மேல் பயணம் செய்தனர் என்பதை நாம் விவிலியத்தில் பல இடங்களில் காண்கின்றோம். தன் மகன் சாலமோனை அரசனாக திருப்பொழிவு செய்யும் நிகழ்வை குறித்து மன்னன் தாவீது தன் அரண்மனை அதிகாரிகளிடம் கூறிய வார்த்தைகளில் மன்னர்கள் கோவேறு கழுதையை தங்கள் வாகனமாக பயன்படுத்தியதை நாம் உணர்கின்றோம்.
அரசர்கள் முதல் நூல் பிரிவு 1. தாவீது அரசர் அவர்களிடம், உங்கள் தலைவனுடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும். எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன்பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாழ்வான். இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கின்றேன் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இஸ்ரேல் மக்கள் தங்கள் கனவுகளில் கண்டு வந்த அமைதி அரசனை குறித்து இறைவாக்கினர் செக்கரியா உருவகமாக கூறிய வார்த்தைகள் இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்த அந்த நிகழ்வில் உண்மையானது.
இறைவாக்கினர் செக்கரியா நூல் பிரிவு 9. மகளே சியோன், மகிழ்ந்து களிகூரே. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றவர். அவர் எப்ராஹிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படைய அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும்.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர்வாருமே. அசைந்தாடும் அருத்தரத்தால் அமைதியை நீர்த்தாருமே, அமைதியை நீர்த்தாருமே.
எனது அருமை அன்புள்ளங்களை, அமைதியாக எளிமையாக எருசலேமில் நுழைந்த இயேசு அடுத்து அந்த நகரில் மேற்கொண்ட ஒரு செயல் நமக்கு அதிர்ச்சியை தருகின்றது. அவர் எருசலேம் கோவிலுக்குள் நுழைந்து அதை தலைகீழாக புரட்டி போட்டார். அமைதியும் எளிமையும் கொண்டவர்கள் தங்களை சுற்றி நிகழும் அனைத்து அநீதிகளையும் சகித்துக் கொள்வர், அல்லது அவற்றை கண்டும் காணாதது போல் விலகிச் செல்வர் என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் இயேசு இந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்கினார். மதத் தலைவர்களின் மறைமுகமான ஒத்துழைப்புடன், அனுமதியுடன் தன் தந்தையின் இல்லத்தை கள்வர் குகையென மாற்றிவிட்ட வர்த்தகர்களை இயேசு கோவிலிலிருந்து விரட்டி அடித்தார். அன்பு இதயங்களே, அமைதியின் அரசராக இயேசு எருசலேமில் நுழைந்த அந்த நிகழ்வும், அநீதியைக் கண்டு சூறாவளியாக அவர் மாறியதும் மதத் தலைவர்களை நிலைக்குலைய செய்தது. எனவே அவர்கள் இயேசுவை ஒழித்துவிட வழி தேடினார்கள். லூக்கா நற்செய்தி 19 பிரிவு இந்த எண்ணத்தோடு நிறைவு பெறுகின்றது.
இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர்.
எனது அருமை அன்புள்ளங்களே, அமைதியின் அரசராக இயேசு எருசலேம் நகரில் நுழைந்த அந்த நிகழ்வையும், அதேவேளையில் அந்த நகரில் நிலவிய அநீதியை தட்டி கேட்ட நிகழ்வையும் சிந்திக்கின்ற இவ்வேளையில், ஆகஸ்ட் 13 இப்புதனன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொரியாவுக்கு மேற்கொள்ளும் பயணத்தை நினைவு கூறுவோம். ஆசிய நாடுகளை நோக்கி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது. ஆசிய இளையோரை சந்திப்பதே திருத்தந்தை மேற்கொள்ளும் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்றாலும், வட தென் கொரிய நாடுகளுக்கிடையே அமைதியை உருவாக்கும் ஒரு முயற்சியாகவும் இந்த பயணம் அமைய வேண்டும் என்ற ஆவலை பல அமைதி ஆர்வலர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த அமைதி கனவை திருத்தந்தையின் பயணம் நனவாக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இன்றைய நம் தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
வகுப்புவரையில் தவிக்கும் மனிதன் சிறிய நிலையை போக்கும். விழுந்த மனிதம் எழுந்து நிதமும் உம்மை போற்ற வேண்டும். வகுப்புவரையில்
கொடியில் தவிக்கும் மனிதன் சிறிய நிலையை போக்கும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.